யாத்ராகமம் 2வது அதிகாரம் கடைசி பக்கத்தை நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நமக்கு இந்த புக் மோசே எழுதி இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்ல அவர் என்னத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு பாக்குறாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க பாக்கணும். என்னத்தை சொல்லிக் கொடுக்க பாக்குறாரு? அவர் வந்து கடவுள் வந்து ஒரு சிருஷ்டிப்பன் தேவன் அப்படின்றத நமக்கு முதல்ல ஆதியாகமத்துலாம் காமிச்சாரு. காமிச்சிட்டு அதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. அவர் இஸ்ரவேல் ஜனங்க பழுகி பெருகினாங்க, பழுகி பெருகினாங்கன்னு வருது இல்லைங்களா? அது ஆதியாகமத்துல கொடுத்த ஒரு கட்டளை. அந்த சிருஷ்டிப்பின் தேவன் அவர் தான், அவர் யார நினைக்கிறாரோ அவங்க தான் இந்த உலகத்துல பிறக்க முடியும், அவர் தான் சிருஷ்டிக்கிறது அப்படின்னு ஒரு சிருஷ்டிப்பின் தேவனா காமிச்சிட்டு வந்து இன்னொன்னு என்ன காமிக்கிறாருன்னா, அவர் ஒரு இறையாண்மை உள்ள தேவன். இறையாண்மைனா சாவரன் காட். சாவரன்னா அவரு தான் எல்லாத்துக்கும் மேல இருந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாரு. அவருடைய அவரு தான் எல்லாத்தையும் பராமரிக்கிறாரு. அவர் கண்ட்ரோலுக்கு படிதான் எல்லாமே நடக்குதுன்றத காமிக்கிறார். எப்படி காட்டுறாரு? அந்த எகிப்தின் ராஜா ஃபாரோ கடவுளுக்கு விரோதமா செய்யறன்னு நினைக்கிறான். ஆனா அதுல வெல்றது யாரு? கடவுள் தான் ஜெயிக்கிறார் இல்லைங்களா? அது கடவுள் தான் ஜெயிக்கிறதா பாக்குறோம். அது வந்து மேல் பார்வையா பாக்குறதுக்கு அந்த ஃபாரோ தான் எல்லாரையும் ஆட்சி செய்யற மாதிரி தெரியுது, அடிமைத்தனமா நடத்துற மாதிரி தெரியுது. ஆனா ஓவரால் ரிசல்ட் பார்த்தா கடவுள் தான் வெல்றாருங்க, கடவுள் தான் ஜெயிக்கிறது. அவர் முதலாவது சிருஷ்டிப்பின் தேவன், அதுக்கப்புறம் பராமரித்து வருகிற ஒரு இறையாண்மை உள்ள தேவனை அவர் காட்டுறாரு. இஸ் த ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ். அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி காட்டுறாரு. அவர் கண்ட்ரோல் பண்ற விதமும் அவர் ஸ்டைல் தான், அவருடைய ஸ்டைலே வித்தியாசம். பெரிய ஆளுங்களை வச்சு கண்ட்ரோல் பண்றது இல்ல அவரு. உலகத்துல எது பலவீனம் நினைக்கிறோமோ, உலகத்துல எது பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறோமோ, அதை வச்சுதான் அவர் வேலையை அவர் செய்யறாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவன். ஏன்னா அந்த காலத்துல மோசேயன் காலத்துல பழைய காலத்துல பெண்களை வந்து ரொம்ப பலவீனம் நினைப்பாங்க இல்லைங்களா? கோர்ட்ல கூட இதெல்லாம் பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா, கோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை சேர்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி உலகம் அந்த டைம்ல பலவீனம் நினைத்தத அந்த மாதிரி பெண்களை வச்சுதான் அவருடைய சித்தத்தையே நிறைவேற்றுறாருன்னு பாக்குறோம். அந்த ரெண்டு பெண்கள் மிட்வைஸ் சிப்ரா பூவா, அவங்கள வச்சுதான் அவர் சித்தத்தை நிறைவேற்றினாரு. மோசேவுடைய தாய் யோகபெட், அந்த அம்மா வச்சுதான் அவர் சித்தத்தை நிறைவேற்றுறாரு. மிரியம், அப்புறம் சொந்த மக ஃபாரோவுடைய மக, இந்த பெண்களை வைத்து அவனை தோல்வி அடைய வைக்கிறத கடவுள் நம்ம பாக்குறோம். ஒரு இறையாண்மை உள்ள தேவன். அதுக்கப்புறம் பார்த்தோம் நம்ம மோசேவுடைய 80 வருஷம் கதையை நம்ம பார்த்தோம். என்ன அற்புதமா பிறந்த மனிதன், என்ன அற்புதமா காப்பாற்றப்பட்ட மனிதன், என்ன அற்புதமா வளர்க்கப்பட்ட மனிதன், என்ன மாதிரி ஒரு அப்ரிங்கிங், என்ன மாதிரி வளர்ப்பு. அப்படி வளர்ந்த மனிதன் வந்து அவனுடைய முடிவு, அதிசயமான முடிவை நம்ம பார்த்தோம் போனவார். அவர் எகிப்தை விட்டு அவன் வந்த ஒரு முடிவு, ஒரு பெரிய விசுவாச ஒரு ஜெயிண்ட்லாம். மோசேக்கு அடுத்ததாக பைபிள்ல பெரிய மனிதர்கள் யாருமே இல்ல, அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷன் நான் பாக்குறோம். ஆனா என்ன பாக்குறோம், அந்த ஸ்தேவான என்ன சொல்றாரு, வாக்கிலும் செயலிலும் வல்லவனா இருந்தான் மோசஸ். அவ்வளவு பெரிய ஆளா இருந்தான். அப்படிப்பட்ட மோசேவும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்த முடியாதுன்றத நமக்கு அந்த கதை காமிக்குது. ஒரு பெரிய தோல்வி அடைந்தான். ஏன் அவங்களை காப்பாத்தணும்னு போன பிறகு என்னாச்சு? ஒரு தோல்வி. அந்த நிகழ்ச்சி நமக்கு என்ன காமிக்குதுன்னா, அவனால காப்பாத்த முடியாம தோல்வி அடைந்து ஒளிந்து ஓடுற மாதிரி நமக்கு ஒரு காட்டுது. என்ன இதுல காமிக்குதுன்னா, ரட்சிப்பு கர்த்தரால் மட்டும்தான் வரும். மனுஷன் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும், எவ்வளவுதான் வளர்ப்பு இருந்தாலும், எவ்வளவுதான் அறிவு டேலண்ட்ஸ் அவனுக்கு இருந்தாலும், ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் அவன் வந்து மத்தவங்களை காப்பாத்த முடியாது. கர்த்தர் மட்டும்தான், அந்த கர்த்தர் அந்த மனுஷனை பயன்படுத்தினா தான் காப்பாத்த முடியுமே தவிர, மோசேவையும் கர்த்தர் பயன்படுத்தினா தான் அவன் எதுவுமே செய்ய முடியுமே தவிர, அவனுடைய பெரிய படிப்பெல்லாம் இல்லைன்னா யூஸ்லெஸ் தான். அதுதான் காட்டுறாரு. ஆனா அவன் போய் 40 வருஷம் வனாந்திரத்தில் இருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு பாக்குற வசனங்க வந்து 2வது அதிகாரம் 23-25 வரைக்கும் நம்ம அதை படிச்சு தியானித்து கத்துக்க பார்ப்போம். என்ன போட்டிருக்கு நான் படிக்கிறேன். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டு இருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். இந்த மூணு வசனங்கள் ரொம்ப அற்புதமான வசனங்கள். ஏன்னா இவ்வளவு நேரம் கடவுளை ஒரு சிருஷ்டிப்பின் கடவுளா காமிச்சு, ஒரு இறையாண்மை உள்ள கடவுளா காமிச்சது மாத்திரம் இல்லாம, இப்போ மோசே நமக்கு கடவுளை வெளிப்படுத்துதுங்க. நீங்க யோசிச்சு பார்க்கணும், பைபிள் இதுவரைக்கும் இல்ல. இதுதான் ரெண்டாவது அதிகாரம் எழுதிட்டு இருக்கும் போது என்ன மோசே அடைய நினைக்கிறாருன்னா, கடவுளை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்திக்கிட்டு வர்றார். எப்படிப்பட்ட உண்மையான கடவுள் எப்படிப்பட்டவர்னு கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்திக்கிட்டு வர்றார். ஏன்னா இன்னுமே புதிய ஏற்பாடுலாம் இல்லையா இல்லையா, அந்த டைம்ல எழுதும் போது இந்த வாழ்க்கையின் மூலமா, மனிதர்கள் மூலமா, நிகழ்ச்சியின் மூலமா, சரித்திரத்தின் மூலமா கடவுள் எப்பேற்பட்டவர் நமக்கு வெளிப்படுத்துறார். முதல்ல அவர் சிருஷ்டிப்பின் தேவன், எல்லாரையும் உண்டாக்குனவர் அவரு தான். ரெண்டாவது அவர் சாவரின் காட், அவர் சித்தம் தான் நடக்கும். மூணாவது அவர் ஒரு இரக்கத்தின் தேவன், அவர் ஒரு மீட்பு, அந்த இரக்கத்தின் மூலமா கஷ்டப்படுற மக்களை மீட்கிற தேவன், ஒரு இரக்கத்தின் தேவன்றதை இங்க நமக்கு வெளிப்படுத்துறாரு. எப்படின்னு பார்ப்போம். அந்த டைம்ல ரெண்டு காரியத்தை இதுல பார்க்க போறோம், ஒரு வேதனையின் கூக்குரல், ரெண்டாவது ஒரு இரக்கத்தின் தேவன். இந்த ரெண்டு தலைப்புல இந்த மூணு வசனங்களை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். ஒரு வேதனையின் கூக்குரல், என்ன மாதிரி வேதனை? மோசே ஓடி போய் 40 வருஷம் மீதியான் தேசத்துல அவர் செட்டில் ஆயிட்டாரங்க. போய் செட்டில் ஆயிட்டார் அந்த இடத்துல. அவர் செட்டில் ஆன பிறகு அந்த ஊருக்கு ராஜாவா ராம்சீஸ் 2 அப்படின்றவர் வந்தார். ராம்சீஸ் அப்படின்ற பெரிய ஒரு ராஜா அவரு வந்தாரு. அந்த ராஜா வந்த பிறகு எகிப்து வந்து அந்த நாகரீகத்துல டெவலப்மெண்ட்ல உச்ச கட்டத்தை அடைந்தது. அந்த மனுஷனால ராம்சீஸ் 2, மோசஸ் அங்க இருக்கிற காலத்துல, அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற காலத்துல, இங்க பார்த்தா எகிப்து உச்ச கட்டத்தை அடைந்தது ராம்சீஸ்னால. ஏன்னா அவரு பெரிய பிரமிட்ஸும் அரண்மனைகளும் கோயிலும் பெரிய போர்ட்ரஸ்ங்க கோட்டைங்களை எல்லாம் கட்டி பெருசா கொண்டு வந்துட்டார் எகிப்த அந்த ராஜா. அந்த என்ன சொல்லப்படுதுன்னா, சரித்திரத்துல அந்த ஒரு அந்த போட்டு கட்டின அந்த வீடுகளுக்கு ஒரு ஒரு கல்லும் வச்சு சிமெண்ட்ல கட்டினதுக்கு தண்ணி நிறைய தண்ணியை விட அந்த இஸ்ரவேலுடைய ரத்தம் தான் ரொம்ப மிக்ஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு ரத்தத்தை மிக்ஸ் பண்ணி கட்டின ஒரு காரியம் அது. அந்த அளவுக்கு கொடுமை கொடுத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு அதை காமிக்கிறது. அந்த உச்சகட்டத்துக்கு அவன் கொண்டு வரணும்னா பலி ஆடுங்களா கொடுத்தது யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளோ கொடுமைப்படுத்தினான்னு நமக்கு காமிக்குது. எத்தனையோ அந்த மாதிரி கொடுமையில, தாங்க முடியாத கொடுமையில இவங்க எல்லாம் என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா, இவங்க இஸ்ரவேல் ஜனங்க இந்த ராஜா எப்படா சாவான்னு ஏங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. மோசே அங்க இருக்கும்போது இங்க நடந்த கதை, எப்படா சாவான் இவன். ஏன்னா அந்த காலத்துல ஒரு ராஜா செத்தானா ஒரு புது ஆட்சி வருதுன்னா காரியங்க மாறும். உங்களுக்கு தெரியுங்களா, புது ஆட்சி வந்துச்சுன்னா நமக்கும் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஒரு காரியம், ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் வெளியே விட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் வெளியே. இது ஒரு புது தேசம், புது ராஜ்யம் புதுசா ஆரம்பிக்க போது இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன ஏங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா, எகிப்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அடி வாங்கினாலும் அங்கத்தான் அவங்க இருப்பாங்க, ரொம்ப ஆசை. அதை விட்டு வெளியே போற எண்ணமே அவங்களுக்கு இல்ல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த ராஜா செத்து தொலைஞ்சானா நமக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம், ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அவன் சாவறதுக்காக அது தவமா தவம் இருந்து காத்துக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு காட்சி. ஏன்னா மாட்டம் வரும், ஏதாவது நடக்கும்ன்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில தான் 23வது வசனம் நமக்கு என்ன வந்து, சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். என்ன ஒரு சந்தோஷம் இருந்திருக்கோன்றீங்க, ஒரு பண்டிகை அவங்களுக்கு. நம்ம ஊர்ல நரகாசுரன் சாவடிச்ச பண்டிகை மாதிரி ஒரு பெரிய நரகாசுரன் செத்தான் ராம்சீஸ் 2. பெரிய பண்டிகை பண்ணியிருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்க, பெரிய எதிர்பார்ப்போடு சந்தோஷத்தோடு. இன்னுமே கிடைச்சிச்சு விடுதலை அப்படின்ன உடனே நெக்ஸ்ட் ராஜா வந்து மெனஃப்தா அப்படின்ற ஒருத்தன் வந்தான், அவனுடைய மகன். அவன் வந்து அவன் அவனுடைய நோக்கம் என்னன்னா, எங்க அப்பா 10 பில்டிங் கட்டினாருன்னா நான் 100 பில்டிங் கட்ட போறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்தான். என்ன ஆகும் அவங்களுக்கு, அவன் என்ன பண்ணுவான், கொடுக்காத கொடுமைய கொடுக்க அவன் ஆரம்பிச்சான், பயங்கர கொடுமைய கொடுக்க ஆரம்பிச்சான். முதலே ரொம்ப இழுத்து இருக்கிற ஒரு எலாஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி ரொம்ப இழுத்து வச்சிருக்கோன்னு வைங்களேன், அது இன்னும் தவிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் இழுத்தனா என்ன ஆகும், கட்டாயிடும். அந்த மதம் முதலே இழுத்து வச்சிருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்களை. அவங்களை இன்னமும் இழுக்கணும்னு வந்தாங்க. என்ன ஆகும் அவங்களுக்கு? இதுக்கு மேல அவனால தாங்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது, இதுக்கு மேல அவனால இருக்கவே முடியாது, தாங்கவே முடியாது. அந்த வியாகுலத்துல தான் அடுத்த வசனம் நமக்கு என்ன போடுது, அதே வசனம். சில காலங்கள் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டு இருந்தார்கள். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம், தவித்து முறையிட்டு கொண்டு இருந்தார்கள். ரொம்ப ஸ்ட்ராங் வார்த்தை. இங்கிலீஷ்ல தமிழ்ல வேற வார்த்தைகள் தான் போட்டுறாங்க. அத அவங்க ஒரு ஒரு குழந்தை செத்து போச்சுன்னா எப்படி கத்துவாங்க? பயங்கரமா கத்துறாங்க, பயங்கர வேதனை அனுபவிக்கிறாங்க. ஒரு ஒரு சாவு எனக்கு எப்படி வரும்னு, காலையில எந்திரிச்சா, நைட் எந்திரிச்சா, பகல்ல சாவு வராதா, சாவு வராதா, சாவை போய் பொக்கிஷம் மாதிரி தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னு, முறையிட்டு கொண்டிருந்தாங்க. உதவியற்ற நிலையில என்னதான் பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா வேதனை பட்டு கொண்டிருந்தாங்க. இன்னுமே அவனால தாங்க முடியாது. ஏன்னா அந்த ராஜா கிட்ட இருந்தும் அவங்க தப்பிச்சு போக ஒரு திக்கற்ற நிலையிலங்க. ஒரு பெருமூச்சு, பெருமூச்சுன்னா அவங்களுக்கு தெரியுதுங்களா இங்கிலீஷ்ல வந்து, சை அப்படியே சை, காலையில எந்திரிச்சா பெருமூச்சு, பகல்லாம் ஒரு ஒரு அவரும் பெருமூச்சு, தூங்கும் போது பெருமூச்சு, ஏன் தான் நாளைக்கு தூங்கும் போதே நான் செத்துட்டேனா நல்லா இருக்குமே, அப்படி ஒரு வாழ்க்கை ஆகிவிட்டது. முறையிட்டு கொண்டிருந்தாங்க, ஒவ்வொரு நிமிஷமும் முறையிட்டு கொண்டிருந்தாங்க. அந்த மாதிரி கஷ்டம் அவங்களுக்கு வந்துருச்சு. காலையில் அடிச்சு எழுப்புவானுங்க, வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு அடிமைத்தனம் அவங்களுக்கு வந்துருச்சு. எந்த அளவுக்கு முறையிடுதல்னா, முறையிட்டு கொண்டிருந்தார்கள், தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்டு இடும் சத்தம் தேவ சந்நிதியை எட்டினது. புரியுதுங்களா? அப்பனா எந்த அளவுக்கு முறையிட்டு இருப்பாங்க பாருங்களேன், அவங்க அப்படி போட்ட சத்தம் தேவனுடைய சந்நிதியை எட்டினது. அதான் அங்க பாக்குற ஒரு காட்சி, இந்த மாதிரி ஒரு காட்சியை பாக்குறோம். தேவனுடைய கூக்குரல், வேதனையின் கூக்குரல் நம்ம சொன்னோம், அதான் தலைப்பு. அவங்களுக்கு இருந்த வேதனையில கூக்குரல் இடுறாங்க, வேதனைப்படுறாங்க. அந்த கூக்குரல் கடவுளுடைய சந்நிதியை எட்டினதுன்னு நம்ம பாக்குறோம். இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பாவி பாவத்தின் அடிமைத்தனத்துல படுற ஒரு 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 காரியத்தை ஒரு நெடலா இங்க காமிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தின் அடிமைத்தனத்துல ஒரு பாவி படுற கஷ்டம், அதைத்தான் ஒரு நெடலா காமிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பொதுவாவே இந்த உலகத்துல எல்லோருமே பாவத்தை நேசிக்கிறது இல்லைங்களா? பாவம்னா நம்மளுக்கு பிடிக்கும், உலகம்னா நமக்கு பிடிக்கும். பாவத்தை விட்டு வர்றதுக்கு நமக்கு மனசே இருக்கா? மனசு இல்ல, மனசே இல்ல. எல்லாருக்கும், மனுஷங்களுக்கு, உலகத்தையும் பாவத்தையும் விட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு மனசே இல்ல. ஆனா கடவுள் அவங்களை தெரிந்து கொண்டார்னா அவர் என்ன பண்றாருன்னு நமக்கு காமிக்கிறாங்க. என்ன இத ஒரு நிழலா காமிக்கப்படுது? என்ன எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இவ்வளவு நாள் பாவ அவனுக்கு ஒரு ஒரு நிம்மதியே, அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தை உணரும்படிக்க அவர் செய்யறார். அவனுக்கு ஒரு ரெஸ்டே இல்லாத மாதிரி ஒரு பாவம் பாரத்தை உணர அவனுக்கு செய்யறார். அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஒரு கசப்புல ஆரம்பிக்குது. எதை அவன் நேசிச்சானோ, எதை ரொம்ப விரும்பினானோ, அதை ஒரு கசப்பா, அது ஒரு வெறுக்க, ஒரு பாவத்தை வெறுக்கிறதுக்கும் உலகத்தை வெறுக்கிறதுக்கும் ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்படுது. கிருபை அவனுக்குள்ள வேலை செஞ்சா அதாங்க ஆரம்பிக்கிறது. முதல்ல வந்து இஸ்ரவேல் ஜனம் கூட எவ்வளோ நல்லா இருந்தாங்க இவங்க, பார்த்தோம் இல்லைங்களா, யோசேப்பின் காலத்துல நல்லா இருந்தாங்க இஸ்ரவேல்ல, இது எகிப்து ஜனம் கூட எவ்வளவு நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. எகிப்துல ரொம்ப ஆனந்தமா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஃபாரோவும் ஈஜிப்ட் இஸ்ரேலைட்ஸ் வேர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒத்து போய் என்ஜாய் பண்ணிக்கிட்ட அந்த லேண்ட்லயும் அந்த செழிப்புலையும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க அடிமைத்தனத்தை உணர்றாங்க. அப்படிதான் ஒரு பாவி வந்து பாவத்துக்கு ரொம்ப ஃப்ரெண்டா தான் இருப்பான், ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். ஆனா கொஞ்ச நாள் என்ன உணர்வானா, அதுக்கு நான் எவ்வளவு அடிமையா இருக்கிறேன் நான் உணர்வான், நான் எவ்வளவு அடிமைப்பட்டு போனேன்னு நான் உணர்வான். அதை உணர வைக்கிறார் கடவுள், நான் ஒரு அடிமையா இருக்கிறேனே அதுன்னு உணர்ந்து, அந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னால தப்ப முடியாத ஒரு நிலையில இருக்கிறேனே, அந்த பாவ பழக்கத்திலிருந்து என்ன மேற்கொள்ளுது அது, அதுல அது இதுல இருந்து என்னால தப்ப முடியாத ஒரு அடிமைத்தனத்துல இருக்கேனே, எவ்வளவு பெரிய அடிமைத்தனம் இதுன்றத அதுல இருந்து வெளியே வரணும் நான் விரும்புவான். ஆனா அவனால வர முடியாது, அவனுக்கு அதுக்கு திராணியம் இல்ல, ஸ்ட்ரென்த்தும் இல்ல. ஏன்னா அது அதை அவனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. பாவம் இப்படித்தான் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருது. We can't come out of it. அதுல இருந்து வெளியே வரதுக்கு முடியாத ஒரு நிலையில ஆயிடுறோம். அவன் என்ன பண்றான், அப்படி ஒரு நிலையில எவ்வளவு காலம் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போறான். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தை உணர்ந்தாலும் ஒருவேளை வேற ராஜா வந்தார்னா நமக்கு நல்ல காலம் எகிப்திலேயே வரும்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி வரல. இவனும் அப்படித்தான், எவ்வளவு காலம் பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமோ அவன் போறான், ஆனா அடிமைத்தனத்திலேயே போறான். ஆனா அது ஒரு தாங்க முடியாம அவனையே நசுக்கிற ஒரு பாரமாக ஒரு டைம்ல ஏற்பட்டது. அவனையே போட்டு வியாகுலப்படுத்துற மாதிரி பாவிக்கு நடக்கிற ஒரு காரியத்தை ஒரு நிலை வருது. ஒரு ஹோப்லெஸ்ஸான நிலையில இன்னமே என்னால முடியாது, அந்த பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு அவன் என்னென்னவோ முயற்சி பண்ணி பாக்குறான். நல்லா இனிமே நான் ஜெபம் பண்ணி பார்ப்பேன், நல்லா இனிமே பைபிள் படிச்சு பார்ப்பேன், இன்னமே ஒரு காலம் நான் பாவத்தை செய்ய மாட்டேன்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு பாப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த நாளே அதை விட மோசமா செஞ்சிருப்பான். அப்படிதான் அவன் அடிமைத்தனத்துல கஷ்டப்படுறது. ஏன்னா பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், அடிமைத்தனத்துல அவனால வெளியே வர முடியாது. அது எப்போ உணர்றானோ, ஐ காண்ட் கம் அவுட் ஆஃப் திஸ், இதுல இருந்து நான் வர முடியாது, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல இதுல இருந்து வர்றதுக்குன்னு பட்டு உணர்ந்து ஹோப்லெஸ், இந்த ஃபாரோவுடைய பலத்துக்கு முன்னாடி என் பலம் ஒண்ணுமே இல்ல, என்னுடைய முயற்சினால என்னால வர முடியாதுன்னு எப்போ அவன் கூக்குரல் எடுக்கிறானோ, கடவுளை நோக்கி கூப்பிடுறானோ, அப்பதான் அவனுக்கு விடுதலை வருது. அவனுடைய சத்தம் அப்பதான் பரலோகத்தை எட்டி தேவன் அவனுக்கு விடுதலையை கொண்டு வர்றாரு. எகிப்துல இருந்து அப்பதான் அவனை காப்பாத்துறது. அதுக்குதாங்க ரட்சிப்பின் பேர். அந்த அடையாளம் ஒரு நெடலாக நமக்கு இங்க காமிக்கப்படுறத நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒரு Man's extremity is God's opportunity in English. ஒரு வார்த்தை இருக்கு, மனுஷனுடைய எல்லை தான் கடவுளுடைய சந்தர்ப்பம், கடவுளுடைய ஆரம்பம். கடவுள் மனுஷனுடைய முயற்சி எல்லாம் முடிந்து அவக்கற்ற நிலையில உதவியற்ற நிலையில இருக்கும் போதுதான் கடவுளுடைய வல்லமையான செயல் அவன் வாழ்க்கையில பார்க்க முடியும். அவன் அந்த நிலைக்கு வரணும். அவன் என்ன பண்றான், எகிப்திலே அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கணும்னு பாக்கான் இல்லைங்களா. அடிமைத்தனமா இருந்தாலும் கொஞ்சம் அவனுடைய சொந்த முயற்சி, அவனுடைய அதை பண்ணி இதை பண்ணி இதை பண்ணி பார்க்க வைக்கிறான். அதெல்லாம் முடியாது, இது என்ன போட்டு நசுக்கிருச்சு, என்னால இதுல இருந்து வெளியே வரணும், கடவுள் தான் என்ன காப்பாற்ற முடியும். அவர் எப்போ கூக்குரல் கடவுளை நோக்கி ஏறெடுக்கிறானோ உண்மையான விடுதலை, உண்மையான ஒரு யாத்திரை ஆகமோ அவனுக்கு நடக்கிறது அவனுடைய வாழ்க்கையில. சரி, அது ஒரு நிழலா நம்ம பாக்குறோம். அடுத்தபடியாக என்ன பாக்குறோம், இஸ்ரவேலுடைய வேதனையின் கூக்குரல் நம்ம பார்த்தோம். அடுத்தபடியா என்ன பார்க்கலாம்னா, ஒரு இரக்கத்தின் தேவன், அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். A God of mercy. அந்த இரக்கத்தின் தேவன் வந்து வெறும் இறக்கப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குல்ல, நிறைய பேர் இறக்கப்படுவோம் ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டோம். அப்படி இருக்குங்களா, நமக்கு எவ்வளவோ பார்த்து இறக்கப்படுவோம் ஆனா அதுக்கு ஒண்ணுமே நம்ம செய்ய மாட்டோம். அப்படி இல்ல, அவர் ஒரு இரக்கத்தின் தேவன், ஒரு காருண்யத்தின் தேவன், தயையும் உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன். அவரு நம்மளை பார்த்து அவங்க படுறாங்களேன்றது சும்மா இருக்கிறவர் இல்ல, படட்டும் நல்லான்னு சொல்றவர் இல்ல, நம்மளோடு படுற தேவன், நம்ம வேதனைகளை அறிந்த தேவன். அவரை பத்தி நம்ம பார்க்குவோம். அதான் நான் சொன்ன மாதிரி கடவுளை பத்தி இன்னும் நமக்கு சொல்லிக் கொடுக்க சிருஷ்டிப்பின் தேவன் முடிச்சிட்டாரு, இறையாண்மை உள்ள தேவன் முடிச்சிட்டாரு. அவருடைய இன்னொரு குணாசியம், அவர் எப்பேற்பட்ட தேவன் அப்படின்னா, அவர் இரக்கத்தின் தேவன். எவ்வளவு இரக்கத்தின் தேவன் அப்படின்னா 24-25, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, கவனிங்க இந்த வசனம் ரொம்ப முத்தான வசனம், அவர் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். இந்த வசனம் ஆச்சரியமா இருக்கணும். இப்ப என்ன நான் போட்டிருக்கு தெரியுங்களா, தேவன் கேட்டு, தேவன் நினைவு கூர்ந்து, தேவன் கண்ணோக்கி, தேவன் நினைத்தருளினார். அது ஏங்க அத்தனை வாட்டி போடணும், தேவன் அவங்க ஜபத்தை கேட்டாரு அப்படின்னு போட்டு முடிச்சிருக்கலாம் இல்லையா. தேவன் கேட்டாரு, நினைவு கூர்னாரு, அப்புறம் கண்ணோக்கினாரு, அப்புறம் நினைத்தருளினார். என்ன இந்த நாலு வார்த்தைகள்ல இந்த வசனங்கள் நமக்கு என்ன, தேவன் என்ன சொல்ல நினைக்கிறார் இந்த வசனங்கள்னா, அது ரொம்ப ரிச்சான வேர்ட்ஸ். இது அவ்வளவு கொடுமைக்கு ஏங்க கடவுள் அவங்கள, அந்த மனுஷங்களை இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் அனுமதிக்கணும் அவரு, ஏன்னா அவ்வளவு கொடுமையான கடவுளா, இல்லவே இல்லைன்னு இதை நமக்கு காமிக்குது. என்ன காமிக்குதுன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல அனுபவிச்ச எல்லா மனுஷங்களுடைய துக்கத்தை விட ரொம்ப துக்கத்தை ரொம்ப வேதனையை அனுபவிச்சவர் இவர் தான் அப்படின்னு நமக்கு அதுல காமிக்க. ஒரு இரக்கத்தின் தேவன், இந்த உலகத்திலேயே அவர் உண்டாக்குன உலகம் அவருடைய பிள்ளைகளுடைய உலகம் இது. இந்த உலகத்துல கஷ்டப்படுறவங்களுடைய கஷ்டத்தை அவங்க ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அவன் வலிய கஷ்டத்தை அனுபவிக்கிறான்றத முழுமையா அனுபவிக்கிறவர் அவரு தான், தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தையும் அனுபவிக்கிறவர் நம்மளை விட அவர் அனுபவிக்கிறார். ஏன்னா நம்ம கஷ்டம் நம்ம ஒருத்தருடைய கஷ்டம் தான், அவருடைய கஷ்டம் நம்ம எல்லாருடைய கஷ்டத்தையும் மொத்தத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறவர். இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறவர் கடவுளுங்க, உங்களுக்கு தெரியுங்களா? ரொம்ப வேதனையை அனுபவிக்கிறவர், ரொம்ப துயரப்படுறவர் கடவுள். ஏன்னா அவருடைய பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை அவர் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். அவர் இரக்கத்தின் தேவன், உருக்கத்தின் தேவன், அவர் உருகிறவர், இரக்கத்தின் தேவன். சுவிசேஷத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இயேசுவை பார்த்து நம்ம பார்த்துக்கலாம். எங்க வியாதியை பாக்குறாரோ, எங்க பாவத்தை பாக்குறாரோ, அவர் என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? நிறைய இடங்கள்ல பெருமூச்சோடு பார்த்தார், பெருமூச்சோடு பார்த்தார் அப்படின்னு வருது நிறைய இடங்கள்ல. ஏன்னா ஒரு குஷ்டரோகி அந்த குஷ்டரோகத்துல பாவ விளைவுனால வந்து அந்த குஷ்டரோகத்தை படுற கஷ்டத்தை பார்க்கும் போது அவன் படுற முழு கஷ்டமும் அவரும் பட்டுகிட்டு இருக்காருங்க. அந்த வலி அவருக்கும் உள்ள இருக்குதுங்க. அதனாலதான் நம்மளுடைய பாடுகளை அவர் சுமந்தார், நம்முடைய வேதனை நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார்னா நம்ம நோயில படுற கஷ்டம் அவருக்கும் அந்த கஷ்டம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அவருக்கும் அந்த வேதனை இருக்கு, அதை அனுபவிக்கிறார் அவரும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பரலோகத்துல என்ன போட்டிருக்கு, இயேசு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது எப்படிப்பட்ட ஒருத்தரா உட்கார்ந்துருக்காரு தெரியுங்களா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா உட்கார்ந்துருக்கார். ஆதி நித்தியத்தில இருந்தே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா அவர் உட்கார்ந்து. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினா என்ன? கழுத்தை வெட்டி ரத்தம் ஒழுகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியா தான் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, பாடுபட்டுகிட்டு இருக்காரு. ஏன்? மனிதக்குள்ள படுற பாட மனுஷனா அவர் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பாடம் அவரு தான் ரொம்ப அனுபவிக்கிறது. அதான் நம்ம அதை பார்க்கிறோம். இந்த நாலு வார்த்தைகளை எடுத்துக்கோம். தேவன் கேட்டார், முதலாவது அதை எடுத்துக்கோம். தேவன் கேட்டார், என்ன கேட்டார்? நம்மளுடைய ஜபங்களை நீங்க பாத்தீங்கன்னா வெளியில சொல்ற ஜபங்க மாத்திரம் இல்ல, நம்ம உள்ளுக்குள்ளேயே எத்தனையோ ஜபங்க இருக்கு. உங்களுக்கு தெரியுங்களா? உள்ளுக்குள்ள இருக்கிற கூக்குரல் யாருக்குமே சொல்ல முடியாத நம்ம உள்ளுக்குள்ளேயே அழுகுறோம் இல்லைங்களா? ஒரு அந்த ஜபங்களை கூட கடவுள் கேட்கிறவர். ஒரு தாய், ஒரு பிள்ளை வந்து அது சொல்ல வேண்டியதில்லை அதுக்கு இருக்கிற கஷ்டம். ஒரு தாய்க்கு பார்த்தாவே தெரியும் அது உள்ளுக்குள்ள என்ன கஷ்டப்படுதுன்னு, ஒரு தாய்க்கு தான் தெரியும். அந்த மாதிரி கடவுள் நம்மளுடைய கஷ்டங்களை அறிந்தவர். தேவன் கேட்டார், என்ன கேட்டாரு? நம்மனால ஒரு நேரங்களில் ஜபம் எடுத்து சொல்ல முடியாம இருக்கலாம், போய் அவர் காலில் போய் படுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் நம்முடைய இருதயம் ஒரு ஜபமாக அவர் கேட்கிறார். நம்ம இருதயத்தில் இருக்கிற வலி வேதனை என்னன்னு தெரிஞ்சு அவர் கேட்கிறார். தேவன் கேட்டார், அதான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவர் கேட்டார். அது என்ன போட்டிருக்குன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வலி, ஒவ்வொரு கண்ணீர், ஒவ்வொரு வேதனை வந்து அவர் சும்மா விட போறது இல்லையா, அதுக்கு பதில் கொடுக்காம விட போறது இல்லையா? ஏன்னா அவருடைய உலகம் இல்லையா, அவர் தான் உண்டாக்குனாரு. அவருடைய உலகம், அவருடைய சிருஷ்டிப்பு, அவர் தான் பராமரிக்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வலி, ஒவ்வொரு உள்ளங்களும் படுற கண்ணீர், ஒவ்வொரு உள்ளங்களும் சிந்துற கண்ணீர், கஷ்டம் எல்லாத்தையும் அவர் அதுக்கு பதில் கொடுத்தாகணும். அவர் கொடுக்க போறாரா? அது விட மாட்டாரா? ஏன்னா ஒரு சமுத்திரத்துல பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் அந்த உஷ்ணத்துல கம்மியாயிருது இல்லைங்களா? மழை வரலன்னா கம்மியாயிருது. அதெல்லாம் என்ன காணாம போயிருதா? இல்ல, அது போய் ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் ஆகி அது போய் ஒரு வானவில்லாகவும் ஒரு மேகமாகவும் மாறி திருப்பி ஆசீர்வாதமா பூமிக்கே வந்து சேர்றது இல்ல. அந்த மாதிரி தான் இந்த உலகத்துல இருக்கிற வேதனை, கண்ணீர், அழுகை எல்லாமே ஒரு இடத்துல அவர் ரிஜிஸ்டர் பண்றார். அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க போறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன், எல்லாத்தையும் கேட்கிறவர், எல்லாத்தையும் கேட்கிறவர். அவர் அமைதியா இருக்கிறது வந்து ஒரு அக்கறை இல்லாத ஒரு அமைதி இல்ல, ஒரு அவருடைய கிருபையில அவர் காத்திருக்கிறார். அவர் செயல்படுறதே வந்து ஒரு பரலோகத்தின் கிளாக் படிதான் செயல்படுவார். பரலோகத்தின் கெடியாரம் அந்த டைமின் படிதான் செயல்படுவார். அவர் அமைதியா இல்ல, அவர் நம்மளோடு அந்த பாடப்படுறாரு. அதான் அந்த வார்த்தையில என்ன சொல்லுது? அவர் கேட்டார். 24 தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, பாருங்களேன், அவங்க வார்த்தையை ஜபத்தை கேட்டு இல்ல, அவங்க பெருமூச்சுனா நான் விடுற பெருமூச்சு உங்களுக்கு தெரியுமா? நீங்க விடுற பெருமூச்சு எனக்கு தெரியுமா? பெருமூச்சை தேவன் கேட்கிறார். என்ன வார்த்தை பாருங்களேன், நம்ம சொல்லாத ஜபம், உள்ளுக்குள்ள விடுற பெருமூச்சும் தேவன் பார்க்கிறார். அது பதில் கொடுக்காம விடமாட்டார். என்ன ஒரு தேவன், இரக்கத்தின் தேவன். ரெண்டாவது, தாம் ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நெக்ஸ்ட் வார்த்தை என்ன பார்க்கிறோம், முதலாவது அவர் கேட்டார், பெருமூச்சை கேட்டார், ரெண்டாவது நினைவு கூர்ந்தார். ரிமம்பர்ட், அதான் வர வார்த்தை ரிமம்பர்ட். தேவன் வந்து நம்முடைய ஜபங்களை வந்து நம்ம ரொம்ப நல்லா தகுதியா இருந்து ரொம்ப ஒழுங்கா இருந்தா மாத்திரம் அவர் கேட்கிறவர் இல்ல. நம்முடைய ஜபங்களை எதுனால தர்மா கேட்கிறாரா, ஒரு உடன்படிக்கைனால கேட்கிறார். அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அப்படின்னு வருது. அவங்க உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைனா, அவருடைய மனது வந்து ஒரு ஒரு வசனம் படிக்கலாம். ஆதி ஆமத்தில் அவர் செஞ்ச உடன்படிக்கை, ஆதி ஆமம் 15:13 வசனம்.
சந்ததியார் தங்களுடைய தன்னாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள்.
புறப்பட்டு வருவார்கள். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை இது பாருங்களேன், அதை நினைவு கூர்ந்தார். ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை அவர் நினைவு கூர்ந்தார்னா என்ன, மறந்துட்டு இருந்தாரா இவ்வளவு நாள், அவருக்கு மறதியா இருந்துச்சா, சடனா அவருக்கு ஞாபகம் வந்துருச்சா? இல்ல, அது நினைவு கூர்ந்தார்னா அந்த உடன்படிக்கை அடிப்படையில இப்ப செயல்பட போறாருன்னு அர்த்தம். அவர் வந்து அவங்களுடைய கூக்குரத்தின் அடிப்படையில் அவங்க எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறாங்க, அவங்களுடைய பாவங்களை நினைவு கூர்ந்தாரு போட்டிருக்கலாம். ஏன்னா இன்னமும் பயங்கரமா தான் இருக்காங்க, அவங்க ஒன்னும் ஒழுங்கா இல்ல. இன்னமும் வெளியே வந்தவனுக்கு தான் அவங்களுடைய நிலைமை தெரிய போகுது. அவங்க மோசமா இருக்கிறாங்கன்றது பாக்கல, அவங்க கூக்குரலை கேட்கிறாரு, அவங்க வேதனையை பாக்குறாரு. பார்த்துட்டு ஆபிரகாமோடு தான் செய்த உடன்படிக்கையை நினைத்து அவர் அதுக்கு பதில் கொடுக்கிறார். அவங்க நல்லவங்களா இருந்ததுனால பதில் கொடுக்கல. ஆபிரகாமோடு அந்த உடன்படிக்கையின் தேவன், அவர் அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில தான் அவர் செயல்படுறார். எதனால, அவர் பொய் உரையாதவர். ஒன்னு சொல்லிட்டு அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ரெண்டாவது, அது செய்ய வேண்டிய டைம் வந்துருச்சு, அதனால தான் அவர் இப்ப செயல்பட போறார். அவருடைய ஜபத்தை கேட்டு அதை நினைவு கூர்ந்தார்னு பாக்குறோம். நமக்கும் அவர் உடன்படிக்கை செஞ்சிருக்கார், உங்களுக்கு தெரியுங்களா? நம்மகிட்டயும் அவர் உடன்படிக்கை செஞ்சிருக்கார். யாரோடைய உடன்படிக்கை செஞ்சார்னு பாக்குறோம், இயேசு கிறிஸ்துவோடு. உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே குறிப்பிட்ட ஜனங்களை நான் ரட்சிப்பேன், அந்த ரட்சிப்புக்கு அவங்களை நான் கொடுப்பேன்றத உடன்படிக்கை செய்திருக்காரு. அதனாலதான் இயேசு அந்த பாத்திரத்தை எடுத்து என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. ஒவ்வொரு தடவையும் நம்ம கம்யூனியன் பாத்திரத்தை எடுத்து நம்ம வாயில வைக்கும் போது நீங்க நினைச்சுக்கங்க, கடவுள் அந்த உடன்படிக்கை நினைவு கூர்றார். இவங்களை ரட்சிக்கணுமே, இவங்களை பரிசுத்தமாக்கணுமே, இவங்களை தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போகணுமே, அவரை நினைவு கூற வைக்கிறது வந்து நம்மளையும் நினைவு கூற வைக்கிறது. அந்த நினைவு கூர்ந்தார் அப்படின்னு வருது. ஏன்னா அவர் ஒரு உடன்படிக்கையின் தேவனுங்க. நம்மளுடைய தகுதியை பார்த்து நம்ம இந்த நிலையில இருக்கிறோன்றத பார்த்து அவர் இது செய்யறவர் இல்ல, அவருடைய உடன்படிக்கையின் படி செயல்படுறவர் அந்த உடன்படிக்கை. சரி, மூணாவது என்ன பாக்குறோம், அவர் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கினார். அதுனா என்ன அர்த்தம், கண் நோக்கினார். கண் நோக்கினார்னா நமக்கு உணர்றோமா, கடவுள் நம்மள கண்ணோக்கி பாக்குறாருங்க. கண்ணோக்கி பாக்குறாரு. எப்படி பாக்குறாரா, நம்ம வீட்டுல வந்து ஒரு புள்ள இருந்தா நம்ம எப்படி கண்ணோக்கி பார்ப்போம், ஒரு கூட்டமா பாக்குறது இல்ல. அவர் எல்லா ஜனங்களை பார்த்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கன்னு அவர் பாக்குறவர் இல்ல, எல்லா உலகத்துல இருக்கிற விசுவாசிங்கன்னு அவர் பாக்குறது இல்லையா. அவருக்கு ஒரே ஒரு புள்ள வீட்டில் இருந்தா அந்த புள்ளை எப்படி பார்ப்பாரோ அந்த மாதிரி கண் நோக்கினார். அப்படித்தான் நம்மள பார்க்கறது. அவர் கண் நோக்கினார். அவருக்கு இன்னொரு பேர் வந்து எல் ரோஹி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல் ரோஹி அப்படின்னா என்ன அர்த்தம், என்னை காண்கிறவர், என்னை காண்கிறவர், எப்ப பாரு என்னை பார்க்கிற கடவுள், என்னை பார்க்கிறவர், என்ன பாக்குற தேவன். இதுவும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காரியங்க. ஒரு கூட்டமா நம்மள பாக்குறது இல்ல. இயேசு வந்து புதிய ஏற்பாட்டுல வசனங்களை கவனிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உங்கள் பிதா உங்களை பாக்குறார், உங்கள் பிதா உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். ரகசியத்தில் நீங்க செய்கிற காரியங்களை உங்க பரலோகத்திலிருந்து உங்க பிதா உங்களை பார்க்கிறார். அது அடிக்கடி சொன்னார். அவர் பிதா பார்க்கிறார். அவர் நம்மளை பார்க்கிறவர். நம்முடைய பெருமூச்ச ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரம் இல்ல, உடன்படிக்கையை நினைக்கிறவர் மாத்திரம் இல்ல, அவர் நம்மள பார்க்கிறவர். அந்த உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். என்னை காண்கிறவர் எல் ரோஹி, அவர் என்னை காண்கிற தேவன், என்னை பார்க்கிறவர். பார்க்கறதுனா எப்படிப்பட்ட பார்வை தெரியுங்களா? நமக்கு சம்பந்தமான எந்த காரியத்தையும் கவனிக்காம விடுறவர் இல்லை. நமக்கு வர வலி, நமக்கு வர வேதனை, நமக்கு வர கஷ்டம், நமக்கு வர பிபி, நமக்கு வர சுகரு, நமக்கு வர வியாதி, நம்ம எங்கனா தவறி உழுவுறோமா, நம்ம எங்கனா அங்க போய் உழுந்துடுறோமா, நம்ம எங்கனா கிச்சன்ல இருந்து கையை கட் பண்ணிக்கிறோமா, நமக்கு என்ன ஆகுது இதாகுதுன்னு சகலத்தையும் உறங்காத தேவன் அவர், தூங்காதவர். நம்மனா தூங்கிருவோம், நம்ம தூங்கும் போதும் நம்மளை பார்க்கிற தேவன் அவர். தேவன் அவர் கண் நோக்கினார்ன்றது அவர் எவ்வளவு பெரிய இரக்கத்தின் தேவன் பார்க்கணும். அவர் பெரிய தேவன் தான், இறையாண்மை உள்ளவர் தான், எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர். ஒவ்வொரு மனுஷனுடைய பெருமூச்சம் கேட்கிறவர், உடன்படிக்கையை நினைக்கிறவர், நம்மளை பார்க்கிறவர். சிறு சிறு காரியங்களையும் நம்ம தலையில ஒரு முடி கீழே விழுந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அவருக்கு தான் தெரியும். நமக்கு கூட தெரியாது. நமக்கு கூட எத்தனையோ கண்ணீருங்க நம்ம தொடச்சிட்டு போனா போட்டோன்னு போயிடுறோம். ஆனா ஒவ்வொன்றும் ரிஜிஸ்டர் பண்ணி அவர் வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், எப்பேற்பட்ட தேவன். நம்ம எவ்வளவு கேர்லெஸ்ஸா போயிடும், நமக்கு அந்த வழி இந்த வழின்னு, அது ஒன்னொன்னு அவர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு பதில் கொடுக்க போறாரு. என்ன மாதிரி ஒரு தேவன்! பரிசுத்த கண்காணி, அவர் நம்மள பாக்குறவர். வெறும் பாக்குறவர் இல்லைங்க, நான் முதலே சொன்ன மாதிரி வெறும் பார்த்துட்டு சில பேர் பார்த்துட்டு இறக்கப்பட்டு போயிருவாங்க. அந்த பார்வை அவர் பார்க்கிறவர் வந்து நம்மளோட அந்த கஷ்டத்தை ஃபீல் பண்ணாம அந்த இருதயம் இருக்கவே இருக்காது. புரியுதுங்களா? அவர் நம்மளை பார்க்கிறாருன்னா நம்மளுடைய வலி அவர் ஃபீல் பண்ணாம இருக்கவே மாட்டார். அது எவ்வளவு பெரிய ஆறுதல் தெரியுங்களா? அது பார்த்துட்டு வரும், சும்மா இருக்க போறவர் இல்ல. அந்த வேதனைக்கு பதில் கொடுக்கறதுக்கு அவர் செயல்பட்டே செயல்படுவார். அப்படிப்பட்ட ஒரு தேவன், ஒரு இரக்கத்தின் தேவனை நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு அவருடைய, அதான் நான் சொன்ன மாதிரி அந்த பரலோகத்தின் கடியாரத்தின்படி அவர் செயல்படுவார். ஒரு பாரத்தை ஒரு காரணத்துக்காகத்தான் அனுப்புறார். உங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் முடிந்து மோசே வந்து தேவனை நோக்கிட்டு பார்த்துட்டு தேவன்கிட்ட வந்து கட்டளை பெற்று வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் தேவன் என்னை அனுப்புனாரு, இதைத்தான் சொல்றாரு. தேவன் உங்க கஷ்டத்தை பார்த்தார், அவ்வளவுதான் சொன்னார். தேவன் நீங்க எகிப்துல படுற கஷ்டத்தை பார்த்தார், அவ்வளவுதான் சொன்னார். என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லோரும் முகம் குப்புற உழுது அவர் ஆராதனை செஞ்சார். ஏன்னா அவர் பார்த்தாருன்னா போதும், அவர் பார்க்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். அதுக்கு அவர் பதில் கொடுத்துவார், அதுக்கு 100 மடங்கு பதில் கொடுப்பார். அவர் பெரிய ஆறுதல் தெரியுங்களா? தேவன் நம்ம கஷ்டத்தை பார்க்கிறாருன்னா அது போதும். அவங்க அப்படித்தான் அப்படியே முழங்கால், அதைதான் சொன்னாரு. உங்க கஷ்டத்தை தேவன் பார்க்கிறாரு. என்ன ஆறுதல் தெரியுங்களா? இன்னும் விடுதலை கூட ஆகல, வெளியே கூட வரல. ஏன்னா எல்லாம் ஆராதனை பண்றாங்க. அவர் பாக்குறாருன்னா போதும், அதை விட ஆறுதல் என்ன? அவர் சரி கட்டிடுவார், அவர் பார்த்துட்டாரா போதும், அது நடந்துரும் அப்படின்ற மாதிரி அவர் காணுகிற ஒரு காரியம், பெரிய ஒரு விஷயம். சரி, அடுத்த லாஸ்ட் வார்த்தையை பார்ப்போம். முதலாவது தேவன் கேட்டார், அவர் நினைவு கூர்ந்தார், அவர் கண்ணோக்கினார். நாலாவது நினைத்தருளினார். அப்படின்னா என்ன? இங்கிலீஷ்ல என்ன வருது? அக்னாலேஜ்ட், நாலேஜ். அப்படின்னா அதை பற்றிய அறிவு அவருக்கு இருந்து அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாருன்னு அர்த்தம். அவர் ஒரு புக் வச்சிருக்காராம், அந்த புக்ல எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாராம். அவர் மறக்காதபடிக்கு நோட் பண்ணிக்கிட்டாராம். எல்லாம் பைபிளையும் இருக்கு. நம்ம ஒரு கண்ணீரும் ஒரு பாட்டில வச்சிருக்காரு. நம்மனா தொடச்சிட்டு போயிருவோம். அவர் பாட்டில வச்சிருக்காராம் ஒரு கண்ணீரும். ஒரு கூட்டமா இல்லங்க, பர்சனலா தனிப்பட்ட விதத்துல அவரு நம்மளுடைய நம்மளை பத்தி அவருக்கு அறிவு இருக்கு. ஒவ்வொரு மனுஷன் படுற கஷ்டத்தையும் அந்த அளவுக்கு உணர்றவர். எந்த அளவுக்கு உணர்றவர்னா, நான் இது சொல்றது உங்களுக்கு இதா இருக்கலாம், உங்களுக்கு நீங்க யோசிக்க முடியுமா? நம்ம படுற கஷ்டம் அவரு படுறாருன்னு. ஏன்னா எங்க பார் பைபிள்ல சொல்றாரு, பைபிள்ல தன்னுடைய ஜனங்களோடு அவரை இணைத்து கொண்டதான் அவர் காட்டுறாரு. பவுல் வந்து சவுலா இருந்து சபையை துன்பப்படுத்தும் போது அவர் வந்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? என்னை ஏன் துன்பப்படுத்துற, எனக்கு ஏன் துன்பம் கொடுக்கற? ஏன்னா என் ஜனங்களை துன்பப்படுத்தினா அவருக்கு ரொம்ப வலிக்கும், அதே மாதிரி வலிக்கும் அவருக்கு. என்னுடைய மக்கள் உங்களை யாராவது நிராகரித்தாங்கன்னா என்ன நிராகரித்த மாதிரி, உங்களுக்கு யாராவது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாங்கன்னா அது எனக்கு கொடுத்த மாதிரி, நீங்க சுகவீனமா இருக்கும்போது உங்களுக்கு யாராவது வந்து சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அது எனக்கு கொடுத்த மாதிரி. அவருடைய ஜனங்களுடைய கஷ்டம் துன்பத்தை அவரும் படுறார், அதை நம்ம பாக்குறோம். அப்படித்தான் அவர் அதை நினைவு அதை எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா ஒரு உடம்புல அவரு தான் நம்மளுடைய தலைன்னு போட்டிருக்கு. ஒரு உடம்புல வலி ஃபர்ஸ்ட் எங்க எடுக்கும் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் சிக்னல் இங்க அடிபட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் சிக்னல் போறதே தலைக்கு தான், உங்களுக்கு தெரியுங்களா? அங்க இருந்து தான் வெளியே வரும், இங்க வலிக்கணும்னு அங்கதான் சிக்னல் போறது. ஃபர்ஸ்ட் வலி அவருக்கு தான் ஏற்படுறது. அந்த மாதிரி நம்மளோடு இணைத்து கொண்ட ஒரு இரக்கத்தின் தேவனை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய ஆறுதல் மாத்திரம் இல்ல, அந்த இரக்கத்தின் தேவன் வந்து நம்ம கஷ்டத்தை அறிந்தவர் மாத்திரம் இல்ல, அதை உணர்றவர் மாத்திரம் இல்ல, அதுக்காக பதில் கொடுக்கிறார். அளவிடா முடியாத ஆழத்தின் அகலத்தின் அன்புல இருந்து அதை பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன். சரி, கடைசியா அவர் முடிப்போம். கடவுள் சரி ஜபத்தை கேட்கிறாரு, பெருமூச்ச கேட்கிறாருன்னு நம்ம பாத்துக்கிட்டோம். கடவுள் வந்து நினைவு கூர்றாருன்னு பாத்துக்கிட்டோம். வேற என்ன பார்த்தோம்? அவர் பாக்குறாருன்னு பாத்துக்கிட்டோம். அவருக்கு நம்மளை பத்தி எல்லா அறிவும் இருக்குதுன்னு பாத்துக்கிட்டோம். அவரு நினைத்தருளினார், அதை மனசுலயே வச்சுக்கிட்டாரு, மனசுலயே யோசிச்சுக்கிட்டு இருக்காருன்றத நம்ம பாத்துக்கிட்டோம். அப்ப ஏங்க உடனே அவர் பதில் கொடுக்கறது இல்ல? உங்களுக்கு வருதா கேள்வி? ஏன் அப்படி ஒரு இது இருந்துச்சுன்னா, என் புள்ள போய் விழுந்துச்சுன்னா ஓடி போய் நம்ம போய் காப்பாத்துறது இல்ல? அது கத்துச்சுன்னா ஒரு தாய் போய் ஓடி போய் காப்பாத்துறது இல்ல? ஏன் அவரு பரலோகத்தை வானத்தை பிச்சுக்கிட்டு வந்து நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டுறாரு? நான் இவ்வளவு அழுறனே, இவ்வளவு கஷ்டப்படுறேனே, உங்களுக்கு கேள்வி இருக்கா? அதுக்கு பதில் என்ன? ஆமா, கேள்விதான் இருக்கு. அதுக்கு பதில் என்ன தெரியுங்களா? அவருடைய ஞானம், அவருடைய அன்பு, உண்மையான ஞானமான அன்பு வந்து நம்ம பூரணம் ஆவறதுக்காக காத்திருக்கு. நம்ம என்ன ஆகணும்? பூரணர் ஆவறதுக்காக காத்திருக்கு. அதே அப்பா அம்மா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறோம் பிள்ளைய, அந்த பிள்ளைய தனியா கூப்பிட்டு போய் இன்ஜெக்ஷன் குத்துறாங்க, ஊசி எல்லாம் போடுறாங்க, நம்ம கதவுலாம் உடைச்சிட்டு போய் அடிச்சு எல்லாரையும் நர்ஸ போய் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, வெளியதான் இருக்கிறோம், அலோதான் பண்றோம் அத, ஆனா வெளியே அழுதுகிட்டு இல்ல நம்ம. அப்படிதாங்க கடவுள் நம்மளுடைய கஷ்டத்தை, நம்ம பூரணப்படணும், நமக்கு பிடிச்சிருக்கிற வியாதி நமக்கு சரியாகணும். பாவம் வியாதி பிடிச்சிருக்கு, அந்த வியாதி இந்த உலக ஆசை வியாதி பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, உலகத்திலேயே இன்பமா இருக்கணும்னு விருப்பம். அந்த வியாதி சரியாகிறதுக்காக ஒரு அப்பா அம்மா வெளியே எப்படி காத்திருப்பாங்க, அந்த மாதிரி கடவுள் நம்முடைய கஷ்டத்துக்காக காத்திருக்காரு. நம்முடைய நம்மளை பரிபூர்ணப்படுத்துறதுக்காக அதெல்லாம் ஒரு இன்ஜெக்ஷனா பார்த்து, அவருடைய பராமரிப்புல அதெல்லாம் ஒரு மருந்தா பார்த்து நம்ம பரிபூர்ணப்படுவதற்காக அவர் காத்திருக்கிறார். அதனாலதான் உடனே உதவி செய்ய மாட்டேன்ற, நம்ம சரியாகணும் இல்லையா? ஆனா இரக்கத்தின் தேவன் தான் அவர். அது மாத்திரம் இல்லாம இந்த கஷ்டம் ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாள்ல வந்து நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார்னு போட்டிருக்கு. துடைச்சிட்டு என்ன பண்ணுவாரன்னு தெரியுங்களா? பரலோகத்தின் அமைதியில, பரலோகத்தின் சமாதானத்துல நித்திய காலம் முழுக்கும் சொல்லுவாராம். ஏன் நித்திய காலம் முழுக்கும் நமக்கு ஏன் அந்த மாதிரி சிக்ஷை கஷ்டம் வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாராம். அதை நம்ம கேட்டுத்தான் நித்தியமா அவரு துதிக்க போறோமா? உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி கஷ்டங்க ஏன் நமக்கு வந்துச்சுன்னு நித்திய காலம் முழுவதுமா நம்மளுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வரோம். இதெல்லாம் அவனுக்கு கொடுத்தது இதனாலதான், இதனாலதான், இதனாலதான் அந்த இரக்கத்தின் தேவன் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. அந்த காரியத்தை கேட்டுத்தான் அவரை நித்தியமா துதிக்க போறோமா? நமக்கு நடந்த பெரிய நல்லதுக்கு மாத்திரம் துதிக்க மாட்டோம், நமக்கு நடந்த கஷ்டங்களுக்கு அவரு சதா காலம் துதிப்போம். எப்படியெல்லாம் மருந்து கொடுத்து என்னை சரி பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீரே அப்பா அப்படின்னு அவர் சதா காலம் துதிப்போம். அதை தான் நம்ம பார்க்கிறோம். இரக்கத்தின் தேவன் எவ்வளவு அருமையான தேவன் பாருங்களேன். அவர் நம்மளுடைய பெருமூச்சை கேட்கிறவர், நினைவு கூர்றவர், அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூர்றவர், அவர் நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறவர், நம்மள நினைத்தரு அருளுகிறவரா, நம்மளை பத்தி தெரியும், தெரிஞ்சு வச்சுக்கிறவர், நம்மள மனசிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறவர், அப்படிப்பட்ட ஒரு தேவனே நம்ம இந்த வசனங்கள்ல நம்ம பாக்குறோம். இது ரெண்டு வசனத்திலையும் தேவன் 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 நாலு வாட்டி வருது. அது ஏன்னா ஒரு ஹீரோ வெளியே வரும்போது ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இல்லைங்களா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போது இன்னுமே கடவுள் செயல்பட போறார். மனுஷனுடைய முயற்சி எல்லாம் போச்சு, மோசையுடைய முயற்சி எல்லாம் போச்சு, ஓடி போய் ஒழிச்சுட்டு இருக்கான், எல்லா முயற்சியும் போச்சு, இன்னமே தான் இந்த கிராண்ட் ஹீரோ வெளியே வர போறார், இன்னமே தான் அவர் செயலை பார்க்க போறோம், இன்னமே தான் இரக்கத்தின் தேவன், ரட்சிப்பின் தேவன், இறையாண்மை உள்ள தேவன் எப்படி தன்னுடைய மக்களை ரட்சிக்க போறாருன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த ரெண்டு வசனங்க. இனிமே தான் அவருடைய செயல் ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேல் வரப்போற வாரங்களில் அவர் எப்படி தன்னுடைய மக்களை, இந்த இரக்கத்தின் தேவன், அவருடைய ஜபத்தை கேட்ட தேவன் காப்பாற்ற போறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுல ஒரே பாடம் தாங்க நம்ம படிச்சுக்கணும், பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கணும் ஜபம் பண்றதுக்கு. நமக்கு உங்களுக்கு இருக்குங்களா? எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கு. என்னுடைய பெருமூச்சே அவர் கேட்கிறவர் என் ஜபத்தை கேட்க மாட்டாரு. நான் வாய் திறந்து கேட்கிற காரியத்தை இவ்வளவு இறக்கம் உள்ள மனசு உள்ளவர், இவ்வளவு தயவு உள்ளவர் என் ஜபத்தை கேட்க மாட்டார், எனக்கு இருக்கிற கஷ்டங்களை கேட்க மாட்டாரு. ஜபம் பண்ணுங்க. அதான் ஏசு சொன்னார், பிதா அறியறார், பிதா பாக்குறார். உன் பதில் கொடுக்க மாட்டாரா? ஒரு விதவை போய் அப்படி போய் கேட்டாலே பதில் கொடுக்கறாரு. நீ கேட்டா உனக்கு ஓடி வந்து பதில் கொடுக்க மாட்டாரா? ஜபம் பண்ணு, பதில் கொடுப்பாரு, அவருடைய நேரத்தின்படி கொடுப்பாரு. உனக்கு சில காரியங்கள் சரியாகணும்னு உனக்கு வச்சிருக்காரு, அது சரியாயி உனக்கு சரியா சரி பண்ணுவார். அப்படிதான் நம்ம பாக்குறோம். சரி, ஜெபம் பண்ணுவோம்.